ஆதிசக்திக்கு 1000 நாமங்கள், ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தோட விளக்கங்களை பார்த்துன்னு வரோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருநாமம் காமேசபத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா அப்படிங்கிற திருநாமம். இந்த நாமத்துக்கு நேரடியான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, விவாக காலத்தில் காமேஸ்வரனால் கட்டப்பட்ட சௌபாகிய ஆபரணமான திருமாங்கல்யத்தினால சோபிதமான கழுத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தமாகுது. இந்த நாமம் அம்பிகையோட கழுத்தை வர்ணிக்கிறது. இதுக்கு முன்னாடிலாம் புன்னகை, பற்கள், உதடுகள் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தோம். இப்படி கழுத்து பகுதியை வர்ணிக்கும் போது நேரடியாக கழுத்தை சொல்லாமல் காமேசபத்த மாங்கல்ய சுத்ரசோபித கந்தரா அப்படின்னு காமேஸ்வரர் கட்டின மாங்கல்யம் இங்கே பிரகாசிக்கிறதோ அந்த கழுத்தை உடையவள் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஒரே நேரத்தில் கழுத்தோட பெருமையும் சொல்கிற மாதிரி ஆயிடுத்து. அதே சமயத்தில் கழுத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அந்த மாங்கல்யத்தோட பெருமையும் சொல்கிற மாதிரி ஆயிடுத்து. இப்போ காமேஸ்வரர் கட்டின மாங்கல்யம் எவ்வளோ பெருமையாக இருக்கோ அதே மாதிரி அந்த கழுத்தோட பெருமையும் ரொம்ப வசதியானது. இங்கே ஒரு நாமால் எப்படி சொல்கிறான்னா, இந்த காமேஸ்வரர் எந்த கழுத்தில் மாங்கல்யம் கட்டினாரோ அந்த அழகான கழுத்தை உடையவள். இது இந்த நாமாவோட நேரடியான அர்த்தம். இன்னும் ஆழமாக பார்த்தோன்னா, இதுக்கு முந்தின நாமாவில் பார்த்தோம் என்ன பார்த்தோம், முகவா கட்டையை சொல்லும்போது அநாகலித்த சாத்ருச்ய சிவகஸ்ரீ விராஜிதா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கும் முந்தின நாமத்தில் புன்னகையை சொல்லும்போது மந்தஸ்மித பிரபாபூர மச்சத் காமேசமானசா அப்படின்னு பார்த்தோம். இந்த நாமாவிலெல்லாம் என்ன காமிக்கிறா, மனசோடைய பரிமாணங்களை அவா காமிக்கிறா. அநாகலித்த சாத்ருச்ய நாமத்தில் நாம் பேசக்கூடிய விஷயங்கிறது ஊமைகளுக்கு அப்பாற்பட்டது, அது ஊமைகளுக்கு உட்பட்டது கிடையாது அப்படின்னு காமிச்சு கொடுக்குறாள். ஏன்னா நம்ம எதையுமே ஒரு உதாரணம் சொல்லி சொல்லவே முடியாது. நம்மளுடைய மனசாலும் வாக்காலையும் என்னென்னு சொல்லி அதை விளங்க வைக்கிறது, அதை விளங்க வைக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம் அப்படிங்கிறத போன நாமால் பார்த்தோம். இப்படி எந்த வகையிலையும் அடைய முடியாது அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி நம்ம எதுக்கு பேசணும், அப்படி ஒரு கேள்வி நம்ம எல்லாருடைய மனசுலேயும் வரும். நம்மளால் அடையவே முடியாதுன்னா அதுக்கு எதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது. நம்ம வச்சுக்கிற அந்த லிமிட்டேஷன்ஸ் மூலமாக அடையவே முடியாது. ஆனால் அடையவே முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அதை அடையலாம். எப்படி அடையலான்னா, நாம் அதை தேர்ந்தெடுத்து அடைய முடியாது, அது நம்மளை தேர்ந்தெடுத்தால் தான் அடைய முடியும். நம்ம அந்த பரம வஸ்து யா எதை வந்து அந்த பரம வஸ்துன்னு சொல்கிறோமோ, எது அம்பாள்னு சொல்கிறோமோ, அது நினச்சா தான் நம்ம அடைய முடியுமே தவிர நம்ம நினச்சி அவளை அடைய முடியாது. எப்படின்னா, காமேசபத்த மாங்கல்யம், காமேஸ்வரர் எப்படி மாங்கல்யத்தை அம்பாளோட கழுத்தில் சேர்த்தாரோ அதே மாதிரி அந்த அம்பாள் அந்த வஸ்து நம்மளை தேர்ந்தெடுத்ததுன்னா நாம் அதை அடையலாம். காமேசபத்த மாங்கல்யம் அப்படின்னா இந்த பத்தம் அப்படின்னாலே கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போது இப்போ நம்ம இந்த உலகத்தில் நிலையான ஒரு இடத்துல கட்டுப்பட்டிருக்கோம். இந்த உலக விஷயங்களில் இந்த உலகியலில் கட்டுப்பட்ட நிலைங்கிறது, இந்த கட்டு விலகணும் அப்படின்னா இதை விட ஸ்ட்ராங்காக ஒரு கட்டு நமக்கு வேணும். இந்த உலகத்திலேயே நம்ம ஒழுந்துருக்கோம், இந்த கட்டுக்குள்ளேயே இருக்கோம். இந்த கட்டை விட்டு நம்ம வெளியில் போகணும்னா என்ன வேணும், இதை விட பெரிய கட்டு வேணும். அதுதான் காமேசபந்தம் அப்படிங்கிறா. அப்போது மாங்கல்யம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான கட்டு. அந்த முடிச்சு தான் நிலையான முடிச்சு. ரெண்டு பேரோட பந்தத்தை, வாழ்க்கையை முழுக்கவும் சேர்த்து வைக்கிறதே இந்த மாங்கல்யம் தானே. அதே மாதிரி இதை நம்ம சாதாரண லௌகீகமான வாழ்க்கையில் பார்த்தாலே அந்த மாங்கல்யத்துக்கு ரொம்ப வசதியான இடத்த கொடுத்துருக்கான். அதுதான் ஒரு பந்தத்தை உருவாக்குறது. அவ்வளோ உறுதிமிக் அந்த மாங்கல்யமானது காமேஸ்வரருக்கும் அம்பாளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் அந்த மாங்கல்யத்தினால ஏற்படும் போது எப்படி இருக்கும், அந்த காமேஸ்வரருக்கும் அம்பாளுக்கும் இருக்கக்கூடிய பந்தம்தான் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய பந்தம். சரி, இப்போ நம்ம இங்க காமேசபத்த மாங்கல்ய அப்படின்னு சொல்றதுலேருந்து இங்க இருக்கிற நம்ம சாதாரண தம்பதிகளை பத்தி பேசல. நம்ம பேசுறது ஆதி தம்பதிகளான காமேஸ்வரர் காமேஸ்வரியை பற்றி பேசுகிறோம். இந்த ஆதி தம்பதிகள் தோற்றத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவா, தோற்றம் மறைவுக்கெல்லாம் அப்பாற்பட்டவா. அவளுக்கு உலகத்தில் தோன்றின மாதிரி ஒரு மணமகளாவோ இருந்து புதுசாக காமேஸ்வரன் அம்பிகையோட கழுத்தில் கட்டினாரா அப்படின்னா அதெல்லாம் ஒரு லீலை. இப்போ நம்ம நிறைய திருக்கல்யாணங்கள் பார்க்குறோம், அதெல்லாம் நிறைய புராணங்கள்லேயும் நிறைய தேவர்கள் வந்து ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சா அப்படின்லாம் புராண கதைகளெல்லாம் பார்ப்போம். இப்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கூட திருக்கல்யாணம் நடக்கிறது, பெருமாள் கோவிலெல்லாம் வந்து ஸ்ரீனிவாச கல்யாணம் எல்லாமே நடக்கிறது. இல்லை பக்தர்கள்லாம் நம்மளுடைய திருப்திக்காக அம்பாளுக்கும் சுவாமிக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இது மாதிரி தேவர்களும் நிறைய இடத்துல அவளோட மகிழ்ச்சிக்காக திருமணம் பண்ணி வைக்கிறத நம்ம நிறைய கதைகளில் பார்த்துருக்கோம். ஆனால் கூட இங்கே முன்னாடியே நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்க்கும்போது அம்பாள் சிதக்னி குண்டத்துலேருந்து வெளியில் வரா அப்படிங்கிறத பார்த்தோம் முன்னாடி. அப்படி அவள் வெளியில் வரும்போதே மாங்கல்யத்தோடு தான் வரா. இப்போ இருக்கக்கூடிய அந்த மாங்கல்யம்ங்கிறது வந்து அவளுக்கு முன்னாடியில் அதோடையே தான் வரா. வாக்தேவதைகள் எதை வர்ணிக்கிறா அப்படின்னா அவளோட சுபாவமே அதுதான், அவள் மாங்கல்யத்தோட தான் மாங்கல்யத்துலேருந்து தான் வெளியில் வரா. அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம அந்த வஸ்துவை வாக்காலோ இல்லை மனசாலோ அடைய முடியாது, நம்ம அந்த வஸ்து தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னது ஏதோ இதுக்கு முன்னாடி இல்லாத ஒன்றை இனிமே தான் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது கிடையாது. சுபாவமாகவே நம்ம அது கூட தான் இருக்கோம். காமேசவத்த மாங்கல்யம் அப்படிங்கிறது சம்திங் டு பி அட்டைன்டு, அதாவது ஏதோ அடையிறதுங்கிறது கிடையாது. தட் இஸ் த நேச்சர், அதாவது ஜீவனுக்கு தன்னுடைய உண்மையான சொரூபம்ங்கிறது என்னன்னா அந்த பரம வஸ்துவோடைய சேர்ந்திருக்கு, அதுதான் இயற்கை, அது நாட் டு பி அட்டைன்டு. அதனால் அந்த சொரூபமே காமிச்சு கொடுத்தா தான் அதை அடைய முடியும் அப்படின்னு காமிக்கிறாள். அதாவது நம்ம அதோடையே சேர்ந்திருக்கோம் அப்படிங்கிறதே அதுதான் காமிச்சு கொடுக்கணும். காமேஸ்வரரே அந்த மாங்கல்யத்தை கற்றார், அவர் கற்றாருங்கிறதுக்காக அது புதுசாக கட்டப்படுறதா அப்படின்னா அதுவும் கிடையாது. அது எப்பவுமே இருக்கக்கூடிய சுபாவ நிலை. நம்ம என்னைக்கு அதை தெரிஞ்சுக்கிறோமோ, என்னைக்கு அதை அடையிறோமோ, அப்போ அடைந்தோம் அப்படிங்கிற ஆனந்தத்தை மட்டும் அனுபவிக்கிறோம். தேவர்கள் எப்படி அவள் நித்திய சுமங்கலியாக இருந்தால் கூட கல்யாணம் செஞ்சு வச்சு ஆனந்தமாக அதை அந்த காட்சியை பார்த்து அனுபவிக்கிறாளோ, நம்மளும் எப்படி நிறைய திருக்கல்யாணங்கள் பண்ணி அனுபவிக்கிறோமோ, அப்போது அதே மாதிரி நம்மளுடைய உண்மையான சொரூபம் எப்போவுமே இருக்குது. குருவோட அனுகிரகத்து மூலமாக எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த சுபாவமான சொரூபத்தை தெரிஞ்சுட்டோன்னா அப்போ ஆனந்தம் உண்டாருது. புதுசாக அங்கே அடையிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. அது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு யார் உதவி பண்ணுறானா, குரு தான் உதவி பண்ணுறார். குருவோட அனுகிரகத்தினால தான் அதை தெரிஞ்சிக்க முடியும். பாகவதத்தில் ஹரிச்சந்திரனோட கதை வருது. ஹரிச்சந்திரனோட கதையில் கடைசியாக அவன் வெட்டியானா இருப்பான். வாழ்க்கையோட இறுதியில் வெட்டியானா வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு வரும். மனைவி பிள்ளை எல்லாரையும் பிரிஞ்சிடுவான். இன்னொரு பக்கம் பாம்பு தீண்டி பிள்ளையும் இறந்து போயிடுவான். தன் உருவமே தெரியாத அளவுக்கு காசியில் வெட்டியானா இருப்பான் ஹரிச்சந்திரன். அப்போது அவனுடைய மனைவி சந்திரமதி அந்த இறந்து போன மகனை தூக்கிண்டு எரிக்கிறதுக்காக இவன்கிட்ட வரும்போது எரிக்கிறதுக்கு பணம் கூட இல்லை அப்படின்னு அவ கேட்கும்போது அப்போ ஹரிச்சந்திரன் சொல்லுவான், இதோ உன் கழுத்தில் தாலி இருக்கே அதை கழட்டி கொடு அப்படிமா. அதாவது யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு தாலி தான் கணவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது அந்த சந்திரமதிக்கு இருக்கக்கூடிய ஒரு வரம். அவள் அந்த இடத்துல அதை சொல்லுவாள். அப்போ நீங்கள் யார், என் பெயர் அப்படின்னு அவள் கேட்ட உடனே அவனும் சொல்லுவான், என் பேர் ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவள் ரெண்டு பேரும் ஒன்று சேருவாள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் எத்தனை சிரமம் வந்தாலும் சத்தியம் அப்படிங்கிற அந்த பிரம்மத்தை விடாமல் இருந்தான் ஹரிச்சந்திரன். சத்தியமாக ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு எதிராக இருக்கிறவன் என்ன தொலைச்சிருக்காங்கிறது அவனால் கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்டவனுக்கு தான் நமக்குள்ளும் யாருக்கும் தெரியாத அடையாளம் காணப்படாத இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்துவும் அவனுக்கு தான் தெரியும், காட்ட முடியும். ஏற்கனவே உன்கிட்ட மாங்கல்யம் இருக்கிறதே அப்படின்னு ஹரிச்சந்திரன் வந்து காமிச்சு கொடுக்குறான் சந்திரமதிக்கு, அதோ அங்கே பாரு அப்படின்னு காட்டி கொடுக்குறான். அதனால தான் அவனை பிரம்மஜானி அப்படின்னு புராணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கா. எப்படி தந்தைக்கும் தாய்க்கும் திருமணம் ஆயிடுத்துன்னு தெரிஞ்சா கூட குழந்தைகள்லாம் அவள் அப்பா அம்மாவுக்கு 60 கல்யாணம் சதாபிஷேகம் அப்படின்னு பண்ணி வைக்கிறாளோ அதே மாதிரி தான் நம்மளும் இறைவனுக்கு திருமணம் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் திருமணத்துக்கு அம்பிகைக்கு மாங்கல்ய தாரணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவள் கழுத்தில் மாங்கல்யம் ஒன்று இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கும் அதாவது ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது எப்பவும் இருக்கிறது அப்படிங்கிறது இறைவன் கட்டின தாலி அப்படிங்கிற அந்த உவமையை காட்டி கொடுக்கறது நமக்கு. ஆனால் நம்ம மனசு என்ன பண்ணுன்னா அது எங்கே நமக்கெல்லாம் தரிசனம் தரப்போகிறது அப்படின்னு நம்மளை ஏமாத்தின்றே இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட எந்த கவலையும் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த நாமம் நமக்கு காட்டி கொடுக்கறது. நீயும் நானும் சேர்ந்தே தான் இருக்கோம், அதுக்கு சாட்சியே இதோ காமேஸ்வரர் கட்டிய தாலி, அதனால் நீயும் நானும் பிரிஞ்சு இல்லை அப்படி இருக்கிறது அப்படின்னு உனக்கு காமிச்சு கொடுக்கறது அது ஒரு விதமான மயக்கம் அப்படின்னு அந்த வாக்தேவதைகள் காட்டி கொடுக்குறா. பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்க ஒழிக்க ஒழியாது அப்படின்னு ஆண்டாள் சொல்லக்கூடியத திருப்பாவையில் கூட இதே கருத்தை தான் அவள் சொல்லி காமிக்கிறான். எப்பயுமே அந்த கோவிந்தனோட நமக்கு இருக்கக்கூடிய உறவுங்கிறது ஒழியவே ஒழியாது, நம்ம எப்பயும் சேர்ந்தே தான் இருக்கோம். இதுக்கு உண்டான திருக்கோவில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாமத்துக்கு உண்டான திருக்கோவில்னு பார்க்கும்போது திருவீழி மிழலை அப்படிங்கிற ஒரு கோவில், இறைவனோட பெயர் வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர், அம்பாளோட பெயர் வந்து சுந்தர குசாம்பிகை அப்படிங்கிற திருநாமம். எல்லா கோவில்லையும் எப்போவாவது தான் திருமண வைபவம் நடக்கும். இப்போ நம்ம நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்லாம் பார்த்தோம்னா தினமும் நித்தியமும் கல்யாணம் அப்படின்னு சொல்வாள், அப்போ தான் அங்கே பந்தக்கால் நட்டு வைப்பாள். ஆனால் இந்த கோவிலில் க்ஷணத்துக்கு க்ஷணம் திருமணம் நடக்குமா, அதாவது கணத்துக்கு கணம் திருமணம், அதனாலேயே எப்போவுமே பந்தக்கால் நட்டி வச்சிருப்பாளாம். அதாவது அம்பாளும் சிவனும் பிரிக்க முடியாமல் இருக்கா அப்படிங்கிறது பொருள். திருவாரூருக்கு பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது. இதே மாதிரி நமக்கும் இறைவனுக்கும் இணைப்பு இருந்துட்டே இருக்குது, அந்த இணைப்பு நம்ம கண்ணுக்கு தெரியலை, அதை யார் காட்டி கொடுக்குறான்னா குரு காட்டி கொடுக்குறா, அதுதான் இந்த திருநாமத்துக்கு உண்டான அர்த்தம். காமேசபத்த மாங்கல்ய சூத்ரசோபித கந்தரா. நன்றி.